நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு முகமை உண்டாகட்டும். கடந்த வாரம் ஐக்கியம் யாரோடு கேட்கின்ற தலைப்பில் தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தின் முக்கியத்தை குறித்து நாம் பார்த்தோம். அந்நிய துகத்தில் அவவிசுவாசிகளோடு புடைக்கப்படாதீர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் வலியுறுத்துகிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் மீது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் மீது, அவவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு இது அப்படின்னு சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாய் நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஐக்கியத்தை குறித்து மிகவும் கவனமாக கருத்தாக இருக்கணும் என்று மீண்டும் நான் கர்த்தருக்குள்ளே வலியுறுத்துகிறேன். ரட்சிக்கப்படாதவோடு நாம் ஐக்கியம் வைக்கிறது வேத வசனத்துக்கு முரணானது. ரட்சிக்கப்படாதவரோடு நாம் நம்முடைய கூட்டுறவை வளர்த்துக் கொள்கிறது தேவனுடைய வசனத்துக்கு முரணானது. எங்க தேவனுடைய வார்த்தைகளை நாம் மீறுகிறோமோ அங்கே நமக்கு பிரச்சனைகள் தான். ஆகவே வசனம் என்கின்ற வரம்புக்குள்ளே நாம் வாழும் வரைக்கும் எந்த பிசாசும் நம்மை தோற்கடிக்கவே முடியாது. வார்த்தை என்கின்ற வரம்புக்குள்ளே நாம் இருக்கும் வரைக்கும் எந்த பொல்லாத ஆவிகளும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்க நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆகவே போன வாரம் நாம் 1 யோவான் 3 அதிகாரம் 1 வசனத்தை நாம் பார்த்தோம். 3 வசனத்தை 1 யோவான் 1:3. இன்றைக்கு 1 யோவான் 3:1 நாம் பார்க்க போறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 1:3 முதலாவது வசனத்தை
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று
அறிந்திருக்கிறோம்.
சரி, சோ போர்வரோ நாம் 1:3 எங்களுடைய பிதாவோடும் அவருடைய குமாரனுடன் இருக்கு. இன்றைக்கு நாம் 3:1 நாம் பார்க்க போகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நம்மிலே பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்க. சோ இதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் கேட்கின்ற தலைப்புல நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போறோம், சேதுக்கி பார்க்க போறோம். We are the children of God. What a privilege. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறதுனாலே நாம் ஒரு காலத்தில் தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், அஞ்ஞானிகளாக இருந்தோம், தேவனுக்கு தூரமானவர்களாக இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், விக்கிரக ஆராதனை செய்றவர்களாக இருந்தோம், வீணானவைகளை நம்புறவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றோ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது நமக்கு கிடைத்த எவ்வளவு பெரிய பாக்கியம். இது நீங்களும் நானும் செய்த எந்த நன்மையினாலும் அல்ல, அல்லது நம்முடைய முற்பிதாக்கள் செய்த நன்மைகளாலும் அல்ல, தேவன் நம்மேல வைத்த இரக்கங்களினால், அவர் நம்மேல் வைத்த கிருபையினால் நாம் அவருக்கு பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தன்னுடைய பிள்ளைகளிலே அன்பாக இருக்கிறார். ஒரு மாமிச பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறார். நான் நல்ல தகப்பன்மாரை குறித்து சொல்லுகிறேன். ஒரு மாமிசமான ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிலே எவ்வளவு அன்பாக இருக்கிறார். தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தன்னோட பிள்ளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுவான். தன்னோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவ வாழ வேண்டும், அவன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் சொல்லி ஒரு மாமிசமான ஒரு தகப்பன் விரும்புகிறான். அதையே அவர் சிந்திக்கிறான். ஒரு மாமிசமான ஒரு தகப்பனுக்கு இவ்வளவு அன்பு தன் பிள்ளைகளிலே இருக்குமாக இருந்தால் பரம பிதாவுக்கு பரலோக தேவனுக்கு தன்னுடைய பிள்ளைகளாகிய நம்மேலே எவ்வளவு அன்பு இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர் நம்மேல வைத்த மட்டற்ற அன்புதான், அவர் நம்மேல வைத்த இவ்வளவு பெரிதான அன்புதான், தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக ஒப்புக் கொடுத்தார். ஒரு பொண்ணையும் பொருளையும் கொடுத்துட்டு போறது தேவனுக்கு பெரிய காரியம் இல்லை, ஆனால் அவருக்கு இருந்த ஒரே புராணம் குமாரன், ஒன்லி பிகோட்டன் சன், ஒரே புராணம் தேவனுக்கு இருந்ததுலாம் ஒரே குமார், ஒரே குமார். அந்த ஒரே புராண குமாரனை உனக்காகவும் எனக்காகவும் தந்தளினார். ஏனென்றால் உண்மையிலே என்மேலே அவர் வைத்த அன்புக்கு அடையாளமாக வெளிப்பாடாக தேவன் தன் சொந்த குமாரனையே நமக்காக தந்தார். ஆகவேதான் யோவான் எழுதுகிறாரு, பிள்ளைகளே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு முட்டுப்புள்ளிதான், வேற வழிய. தேவன் நம்மேலே இவ்வளவாக அன்பு கூர்ந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலும் தேவனிலும் அன்பு கூர்றதை எப்படி பரம தகவல் ஏற்றுக்கொள்ள முடியும்? என கருவான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை நமக்கு தெரியும், தேவனும் அறிவார், பிசாசும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு அளவுக்கு அறிந்திருக்கலாம், ஈவன் அவர் ஹஸ்பண்ட் ஓ வைஃப் ஓ சில்ட்ரன், ஒரு அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையை அறிய முடியும். ஆனா சர்வ வல்லமுள்ள தேவன் தான் நம்முடைய வாழ்வை முழுவதுமாக அறிந்திருக்கிறார், மறந்துடக்கூடாது. ஆகவே நாம் உலகத்திலும் தேவனிலும் ஒரே நேரத்தில் நாம் அன்பு கூறவே முடியாது. ஆகவேதான் இயேசு உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாது, ஒரே நேரத்தில் தேவனையும் உலகத்தையும் சேவிக்கவே முடியாது. அது குறித்து யாக்கோபு, இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில் எல்லாம் நிலையற்றி இருக்கிறார். The double minded people cannot receive anything from the Almighty God. இருமனம் உள்ளவர்கள், தேவனும் உலகமும், உலகமும் தேவன், இந்த இரு மனம் உள்ளவர்கள் தேவனிடத்தில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. நீ உயிர் உள்ளவன் என்று பேர் பெற்றும் செத்தவனாக இருக்கிறார். யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? சபையில் இருந்த தேவ மக்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. உயிருள்ளவன் என்று பேர் பெற்றும் செத்த, வெளியில பார்த்தால் பரிசுத்தவான் போல இருக்கும், உண்மை உள்ளவன் போல இருக்கும், கதைத்து பார்த்தால் அவங்களை விட்டால் விசுவாசி இல்லது போல இருக்கும். ஆனா வார்த்தை பைபிள் சேஸ் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கப்படுகிறார்கள், ஆனால் தங்கள் கிரியைகளினாலும் அவரை மறுதளிக்கிறார்கள். பை தி டீட்ஸ், பை தி வொர்க்ஸ் தே டினைட் காட். வார்த்தையினாலே தேவனை நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் தங்கள் செய்கைகளினாலோ, தங்கள் நடக்கையினாலோ, தங்கள் கிரையினாலோ தேவனை மறுதளிக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, நாடு செய்திக்குள்ள போறதுக்கு முதல் உன்னையும் என்னையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமாகும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களை நாம் சீர்தூக்கி பார்க்கறதை விட்டு அடுத்தவன் வாழ்விலே, அடுத்தவன் கண்ணிலே என்ன குத்திகள் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பார்க்கிறதை நாம் ஒரு பக்கம் வைத்து விட்டு, முதலாவது நம்முடைய கண்ணிலே என்ன உத்தரம் இருக்குது என்பதை குறித்து பார்ப்பவன் தான் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன். நான் எங்க மாற வேண்டும், நான் எங்கு திறந்த வேண்டும், நான் எங்கு மனம் திரும்ப வேண்டும், எங்கு நான் ஒப்புரவாக வேண்டும் என்று எண்ணுகிறவன் தான் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன். ஆகவே என கருமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலிருந்து உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார், வேறி பிடித்தார், தன்னுடைய பிள்ளைகள் என்கின்ற முத்திரையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முதல் அன்போடும் கண்டிப்போடும் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுற காரியம் என்னவென்றால், என்றைக்கும் இந்த பூமியில வாழும் வரைக்கும், இந்த பூமியிலே நீ வாழும் வரைக்கும், இந்த பூமியிலே நீ வாழும் வரைக்கும் தேவனுடைய பிள்ளையாகவே இருந்திரு. இது தேவன் உனக்கு கொடுத்த மாபெரும் பாக்கியம் என்பதை மறந்துடாது. உலகத்தின் பட்டங்கள் படிப்புகள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனோடு என்றென்றைக்கு வாழப்போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனை தரிசிக்க போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை சீரையும் பெற்ற நீங்களும் நானும் இந்த பூமியில நாம் வாழும் நாள் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருந்தோம். தேவனுடைய பிள்ளைகளாகவே இருந்தோம். ஜாக்கிரதை, எங்கே நம்மை சருக பண்ண சத்ரு சுத்தி தெரிகிறான். கத்துடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ரைட், இது நம்முடைய செய்தியின் தலைப்பு, தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். சரி, தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்று அழைத்திருக்கிறார். மற்றவர்கள் நம்மை எப்படி அழைக்கிறார்களோ, ஆனா தேவனோ நம்மை தன்னுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். ஒருவேளை 10 வருஷத்துக்கு முதல் நாம் குடிகாரராக இருந்து ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் உலகம் நம்மை பார்த்து குடிகாரர் தான் இன்றைக்கு சொல்லலாம். ஆனால் தேவனோ என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே நம்மை தன்னுடைய பிள்ளையாக அழைக்கிறார். அவர் உலகம் நம்மை எப்படி அழைக்கிறது நமக்கு முக்கியமல்ல, தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார், தேவன் நம்ம எப்படி அழைக்கிறார் என்பதுதான் நமக்கு தேவையாக இருக்கிறது. உலகம் நம்மை கைவிடலாம், ஆனா தேவனோ நம்மை கைவிட போறது அல்ல. நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்களும் அல்ல. நான் உலகத்தான் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. இவர்களும் உலகத்தாராக இருந்திருந்தால் உலகம் இவர்களை சிநேகித்திருத்துக்கும். நான் இவர்களை தெரிந்து கொண்டபடியால் உலகம் இவர்களை பகைக்கிறது என்று ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்றின அப்போஸ்தலர் சீசரி குறித்து இயேசு சொன்ன வார்த்தையை நாம் மறக்கக்கூடாது. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ரைட், இப்ப என்ன கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய செய்தியின் சாரம்சமாக. ஆண்டவன் நம்ம பிள்ளைகள் என்று அழைக்கிறது சத்தியம். ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு அறிவு இருக்குது, தெளிவு இருக்குது. ஒவ்வொரு தகப்பனுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இருக்குது. அப்படியே சர்வ வல்லமுள்ள தேவனுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு விருப்பம் அவருக்குள்ளே இருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே தேவன் தன்னுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையில் இருந்து படித்து அப்படியே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபித்து முடிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோ படிகள், முதலாவது யோவான் சுவிசேஷ 12:12 நாம் வாசிப்போமா. 1:12 யோவான் சுவிசேஷம் 1:12-13 நாம் வாசிக்க கேட்போமே. படி,
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள்,
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்,
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நாம் பிள்ளைகள் ஆகும் போது தேவன் நாம் பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். ஹலோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன கொடுக்கிறாரோ அதிகாரம் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம், அவர்கள்
ரத்தத்தினாலாவது
மாமிச சித்தத்தினாலாவது
புருஷனுடைய சித்தத்தினாலாவது
புறவாமல்
தேவனாலே பிறந்தவர்கள்,
அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்றால் யாரு? அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் யாரு? சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள். என்ன கவனிங்க, பரலோக தேவன் நம்மை பிள்ளைகளாக அழைத்து அபிஷேகித்து நமக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அது என்ன அதிகாரம்? சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆங்கிலத்திலே நத்திங் வில் ஹர்ட் யூ அப்படின்னு எழுதப்படும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆகவே நாம் என்றைக்கு ஆண்டவர் இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவசித்து ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக நம்முடைய இருதயத்திலே நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதுல இருந்து அந்த நிமிடத்தில் இருந்து பொல்லாத ஆவிகள் சத்ருவின் சேனைகள் நமக்கு என்ன செய்து அடங்குகிறது, நமக்கு கீழ்ப்படுகிறது. இது எதனால்? நாம் ஆண்டவர் இயேசு மேல வைத்து விசுவாசத்தினால். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை காத்துக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள் மோதும் போது, நம்முடைய வாழ்விலே கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், துன்பங்கள் அலை மோதும் போது, அதிலே நாம் ஜெயம் பெற, அதன் மேல நாம் வெற்றி பெற விசுவாசத்தோடு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என கருமானவர்களே, யாருடைய வாழ்விலே பிரச்சனை இல்லை? எந்த மனுஷனுடைய வாழ்விலே பிரச்சனை இல்லை? அடிபடி எல்லோருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதான். நாம் எவரும் பிரச்சனைகளை விரும்புறதில்லை, ஆனால் அவைகள் விரும்பாத விருந்தாவில்கள் நம்முடைய வாழ்விலே அப்போது விசிற்படுத்தான் செய்கிறது. இன்றைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் நெருக்கங்களினாலும் கஷ்டங்களினாலும் மனம் துவண்டு போய் கிடக்கிறார்கள். அவருடைய விசுவாச நரம்புகள் இயங்காமல் இருக்கிறபடியால் அவர்கள் நிமிந்து நிற்க முடியாமல் எவ்வளவே நிபுற முடியாத 18 வருஷம் கூனியாக இருந்த கூனி போல இருக்கிறார்கள். எங்கே? சபையிலே, வழியிலே அல்ல. நாம் எவரும் கூனிகளாக பிசாசுக்கு முன்பாக கூனி குறுகி நிற்கிறதுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அதற்காகவும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார். உனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்க, எதற்கு? சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள, பிசாசின் கிரியைகளை அழிக்க, சத்துருவின் கிரியைகளை ஒழிக்க ஆண்டவர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எப்பொழுது? நீயும் நானும் இயேசுவை தேவனுடைய குமாரனாக நாம் விசுவாசித்த போது, அவரை நம்முடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொண்ட போது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற உரிமை, அதிகாரம். அவ தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே அடிக்கடி பிசாசு அவ்வப்போது சில பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கொண்டு வரும்போது, நாம் சோர்ந்து போறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நமக்கு தேவன் மேலே சரியான விசுவாசம் இல்லை. இந்த பிரச்சனையில் இருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார் என்கின்ற உறுதியான விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் போது, நாம் முழங்கால் போட்டு ஆண்டவருடைய முகத்தை நாம் தரும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலிருந்து என்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஆகவே நான் சோர்ந்து போக நீ விட மாட்டேன். இந்த பிரச்சனைகளுக்குள்ளே நான் மூழ்கி போக நீ விட மாட்டேன். ஆண்டவரே, சத்துரு என்னை மேற்கொள்ள நீ விட மாட்டேன். சோதனைகளுக்குள்ளே விழுந்து போக நீ விட மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் எனக்கு ஜெயம் உண்டு, விடுதலை உண்டு, வாழ்வு உண்டு, வல்லமை உண்டு. அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் விசுவாசத்திலே பிசாசுக்கு எதிர்த்து நின்று தன்னுடைய வாழ்விலே ஜெயம் எடுக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்வர்களாக இருக்கணும், விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வர்களாக இருக்கணும். நான் போன முறை சொன்னது போல, அவ விசுவாசிகளோடு இருக்கிற அக்கியம் நம்முடைய விசுவாசத்தை நாம வளர்க்க முடியாது. மாறாக நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறைஞ்சு போகும், குன்றி போகும். ஆனா தேவ பிள்ளைகளோடு, சரியான தேவ பிள்ளைகளோடு நமக்கு இருக்கிற கூட்டுறவின் அக்கியம், தேவனோடு நமக்கு இருக்கிற அக்கியத்தின் நெருக்கம் நமக்குள்ள விசுவாசத்தை வர்த்தகப்படுத்து பாரு. ஒரு சரியான ஒரு தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ மற்றவர்களுடைய விசுவாசத்தை வர்த்தகப்படுற அளவுக்கு அவன் பேசுவான், கதைப்பான், அவட வாய்ந்து வர்ற வார்த்தைகள் அப்படி இருக்கும். ஆனா உலகத்தில் இருக்கிறவர்களோ நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை உடைத்து போடத்தக்கதாக, அவைகளை தனித்து போடத்தக்கதாக அவர்கள் பேசுவார். ஆகவே உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் தங்கள் விசுவாசத்தை கட்டிக்கொள்றதோ விசுவாசத்தை வளர்த்துக் கொள்றதோ முடியாத காரியம். அவர் தயவு செய்து நான் சொல்ற வார்த்தையை கவனிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாக இருந்தால் விசுவாசத்தை நாம் காத்துக் கொள்வர்களாக இருக்கணும். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே அடிக்கடி பிசாசு தாக்குகிற ஒரு ஏரியா அவ நம்முடைய விசுவாசம். மறந்துடக்கூடாது. உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், சபைக்கு வருகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ஒரு சிறு பிரச்சனை என்ற உடனே நாம் சோர்ந்து போகிறோம். ஒரு சிறு பிரச்சனை என்ற உடனே நாம் ஜெபிக்கிறது விட்டு விடுகிறோம். ஒரு சிறு பிரச்சனை என்ற உடனே ஐக்கியத்தை, தேவனுடைய ஐக்கியத்தை மறந்து விடுகிறோம். ஒரு சிறு பிரச்சனை என்ற உடனே ஆராதனைக்கு வராது நாம் வருகிறது நமக்கு முக்கியம் முக்கியமானது போல தோன்றையில். ஆகவே காரணம் நமக்குள்ள சரியான ஒரு விசுவாசத்தை நாம் இன்னும் நாம் பலப்படுத்திக் கொள்ளல, அதை கட்டிக்கொள்ளல. அவர் தேவனுடைய பிள்ளைகளே, கோலியாத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் தாவீதுக்கு தன் தேவனுக்கு முன்பாக அசையாத உறுதியான ஒரு விசுவாசம் இருக்கு. பெரிய மனிதன் தான், ராட்சத புறவிதான், அவனை பார்த்தாலே பயமாக இருக்கிறது. அவன் சத்தம் போடும் போது இஸ்ரவேலெல்லாம் விலகி ஓடுகிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு ஒரு அரக்கனுக்கு முன்பாக, ஒரு ராட்சத பிரபிக்கு முன்பாக, ஒரு சேனையோடு அல்ல தனியொரு மனிதனாக, அதுவும் ஒரு இளைஞனாக, ஒரு வாலிபனாக அந்த ராட்சத பிரபியான அந்த கோலியாத்தை எதிர்த்து போராடுறதுக்கு அவனுக்குள்ள இருந்தது என்ன? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம்? அவனுக்கு தேவன் மேலே இருந்த அசைக்க முடியாத விசுவாசம் கோலியாத்தை எதிர்த்து நிற்க வைக்கிறது என்று நாம் மறக்கக்கூடாது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல கோலியாத்தின் உருவத்தோடு பல சோதனைகள், பல பிரச்சனைகள் வந்து நிற்காவிட்டாலும் நம்மை வழிமறிக்க, நம்மை பின்னே தள்ள, தேவனோடு நமக்கு இருக்கிற உறவையும் அன்பையும் ஐக்கியத்தையும் உடைக்கத்தக்கதான பல பிரச்சனைகள் கோலியாத்தை போல நம்முடைய வாழ்விலே அவ்வப்போது வரத்தான் செய்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை உறுதியாக காத்துக்கொண்டு ஊக்கமாக நாம் ஜெபிப்போமாக இருந்தால் நிச்சயமாக தேவன் நமக்கு ஜெயம் தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், மட்டுமில்ல தேவன் நம்மை நேசிக்கிறவர்கள். தன்னுடைய பிள்ளைகள் துவண்டு போறதை அவர் விரும்புறதல்ல, தன்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போறதை அவர் விரும்புறதல்ல, தன்னுடைய பிள்ளைகள் விழுந்து போறதை அவர் விரும்புறதல்ல, தன்னுடைய பிள்ளைகள் தள்ளாடுகிறதை ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறதல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் சேனையாக இருக்கும். நான் சொல்ல கேளுங்க, ஏதோ ஒரு மேலெழுந்த மாதிரியான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு கூட்டத்தை சேர்க்கிறதுக்கு அல்ல, ஆண்டவருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சேனையை, தேவனுக்கென்று அணிவகுக்கிற ஒரு படையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய பெரிய விருப்பமாக என கருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சந்தேகமே இல்லை. நம்மை குறித்த பூரண கரிசனை உள்ளவராக தேவன் இருக்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுது நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நாம் உறங்கினாலும் அவர் உறங்குவதில்லை, நாம் தூங்கினாலும் அவர் தூங்குவதில்லை, நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை, நாம் நம்முடைய அலுவல்களிலே பிஸியாக இருந்தாலும் தேவன் நம்மை மறப்பதில்லை. எப்பொழுது நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறவர், எப்பொழுது நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறவர், எப்பொழுது நம்மை குறித்து நல்ல நினைவாகவே இருக்கிற தேவாதி தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்றது போல நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்வில் விசுவாசம் இல்லை. ஆண்டவரை துதிக்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்வில் விசுவாசம் இல்லை. வேதத்தை படிக்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்விலே விசுவாசம் இல்லை. ஆராதனைக்கு வருகிறோம், ஆனால் நம்முடைய வாழ்விலே விசுவாசம் இல்லை. அப்படியானால் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியுமா? எஸ். விசுவாசம் இல்லாமல் வேதத்தை படிக்க முடியுமா? எஸ். விசுவாசம் இல்லாமல் ஆராதனைக்கு வர முடியுமா? எஸ். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை துதிக்க முடியுமா? எஸ். விசுவாசம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியுமா? எஸ். அவர்தான் ஏன் சொன்னாரு, விசுவாசம் உள்ளவர்களா ஜபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். அப்படி திருப்பி போடுங்க, விசுவாசம் உள்ளவர்களா ஜபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப விசுவாசம் இல்லாமல் நாம் ஜபிக்கிற ஜபத்துக்கு என்ன இல்லை? பதில் இல்லை. இன் அதர் ஹேண்ட், விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசிக்கிறவன் நடக்கிற அடையாளங்கள் யாவன? விசுவாசி என்ன? வியாதி சிக்கமே கைகளை வைப்பார். சோ விசுவாசம் இல்லாமல் ஜபிக்கலாம். ஏதோ வார்த்தை சொல், ஏதோ வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் மேலே எனக்கு விசுவாசம் இல்லை. அது எதையோ ஏதோ ஒரு பிரச்சனை என்ற வாழ்வில் இருந்த விசுவாசத்தை திருடிது. என்ன? ஒரு கொஞ்சம் தான், ஒரு நூல தான் இருக்கு. எங்கேயோ பிசாசு நம்மளை வட்டமிட்டே இருக்கிறான். நம்முடைய விசுவாசத்தை உடைக்க ஆண்டவர் நமக்குள்ளே ஆரம்பித்த அந்த மகத்துவமான விசுவாசத்தை குலைக்க ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு நம்மை சுத்தி வட்டமிட்டுட்டே இருக்கிறான் பார். ஏனென்றால் எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கவனமாக இருந்தால் இந்த பூமியிலே தேவனாலே நமக்கு அளந்து கொடுக்கப்பட்ட கால எல்லை வரைக்கும் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கவனமாக இருந்தால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள். அந்த விசுவாசத்தை எதற்கும் விட்டுவிடாத, அந்த விசுவாசத்தை எதன் நிமித்தம் நீ இழந்திராத. வாழ்க்கையில நீ எதை கொடுத்தாலும் அதை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. எதை இழந்தாலும் ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள். எபிரேயர் 11:11 நீங்கள் வாசித்து பார்த்தால் விசுவாசத்திற்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க ஐயா. விசுவாசத்துக்காக கர்த்தர் மேலே இருந்து விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக தங்கள் நின் உயிர்களையும் கொடுத்திருக்கிறார்களே. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், இந்த விசுவாசத்தோடு நான் கண்ணை மூடினால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன். ஜீவனுள்ள தேவனை நான் தரிசிப்பேன். தேவனுடைய குமாரனை நான் காண வேண்டும். எனக்காக மறித்து உயிர்த்த என் பாவ கறைகளை போக்கின பரிசுத்த தெய்வத்தை நான் பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆண்டவர் மேலே வைத்திருந்த உறுதியான விசுவாசத்தினால் தங்கள் உயிர்களையும் இந்த உலகத்திலே கொடுத்துவிட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே கண்ணை திறந்திருக்கிறார்களே. யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஐயோ பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, இந்த வாழ்க்கையில் இருக்கிற இவ்வளவு பிரச்சனைகளை நான் சுமக்கிறேன். உண்மைதான், உண்மைதான். ஆனால் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்துறார். இன்றைக்கு நீ இருக்கிற இந்த சூழ்நிலை இந்த சிச்சுவேஷன் விடுதலையாக்க உன் தேவனாலே கூடும் என்பதை விசுவாசி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றாரு. ஒரு கட்டத்தில் இயேசு தன் சீஷர்களோடு படகிலே பிரயாணம் செஞ்சார் கடலில். திடீரென பார்த்தால் புயல் காற்று, பெருங்காற்று, ஓ கடுங்காற்று. ஆண்டவர் படகில பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது கடல் அமைதியா இருந்தது. சற்று தூரம் போன பிற்பாடு திடீரென ஒரு பெருங்காற்று, அலைகள் கொந்தளிக்குது. காற்றின் வேகத்துக்கு தக்கதாக கடல் அலைகள் கொந்தளிக்கு. இப்ப கடல் அலை கொந்தளித்து படகு அமிழ்ந்து போகிற சூழல். பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது கடல் அமைதியா இருந்தது, ஆனா சட்டி நேரத்துக்கு பிற்பாடுதான் புயல் வருது. இப்படித்தான் சிலர் வாழ்க்கையை நம்பிக்கையோடு ஆரம்பிப்பார்கள், தொடங்குவார்கள். ஆனால் இடையிலே அடிக்கிற புயலிலே சிக்குண்டு ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, உமக்கு கண் இல்லையா, நான் இவ்வளவு வேதனைப்படுறேன், நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேன், நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், நான் இவ்வளவு துன்பப்படுகிறேன், நான் கண்ணீர் படுகிறேன், நீர் காணவில்லையா, எங்கே இருக்கிறேன் ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா. இயேசு இங்க இருக்க படகுல இருக்கிறார். ஆனா அப்போ சில சீசர்கள் அவரை பார்த்து கேட்ட கேள்வி என்ன, நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின் சென்று வந்தோமே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின் சென்றோமே, உம்மோடு வந்தோம், படகுலுக்கு இருக்கிறோம், இப்பொழுது உண்மை நம்பி வந்த நாங்கள் கடலில மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே. அப்ப இயேசு எழுந்தார், எழுப்பி என்ன செய்தார், இறையாதே அமைதலார், இறையாதே அமைதலார் என்று சொன்ன உடனே காற்றும் கடலும் அமைதியாயிட்ட. இந்த காத்துக்கும் கடலுக்கும் காதிருந்ததோ தெரியாது. ஹலோ, காத்துக்கும் கடலுக்கும் காதிருந்ததோ தெரியாது. இறையாதே அமைதலாய் சொன்ன உடனே பைபிள் சொல்றது அமைதல் உண்டாயிடு. மனுஷனுக்கு காது இருக்குது, ஆனா கேட்கிற காதுகள் தான் இல்லை. கடலுக்கும் காத்துக்கும் கடலுக்கு காத்து காதலுக்கும் தெரியாது, ஆனா சொன்ன உடனே கீழ்படுத்திருக்கப்பா. அப்ப இயேசு எழுப்பி என்ன கேட்டா தெரியுமா, உங்கள் விசுவாசம் எங்கே? அப்படியானால் அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தக்கூடிய விசுவாசம் இவர்களுக்குள்ள இருந்திருக்கணும் என்று ஆண்டவர் இயேசு எதிர்பார்த்தார். இறையாத அமைதலாக என்று சொன்ன அந்த காரியத்தை தன்னுடைய அப்போஸ்தலர் செய்திருந்த ஆண்டவர் அவர்களை அப்ரிசியேட் பண்ணியிருப்பார். பிகாஸ் இயேசு எங்களோடு இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே யாராவது ஒரு அப்போஸ்தலன் எழும்பி இறையாத அமைதலான்னு சொல்லியிருந்தால், விசுவாசத்தோடு இறையாத அமைதலான்னு சொல்லியிருந்தால், அந்த காட்டும் கடலும் என்ன செஞ்சிருக்கணும், அமைதியா இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் செய்யலை. என்னத்தை யூஸ் பண்ணிட்டாங்க? ஃபெய்த், நோ ஃபெய்த். இப்ப என்ன? பயம், சாக போறோம். கடல் அலைகளை பார்த்தார்கள், சூழ்நிலைகளை பார்த்தார்கள், நேரமும் இருட்டாக இருக்குது, இனிமேல் தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கையே இல்லை. 14 நாட்களாக சந்திரனையோ சூரியனையோ நட்சத்திரத்தையோ காணவில்லை, சாப்பிடவும் இல்லை, படகு தள்ளாடுது. இது என்ன காத்து தெரியுமா? யூரோ கிளிதோம் அடிக்குது காத்து, படகு அமிழ்ந்து போயிருமோ, சாக போற இல்லாம வந்துட்டது. ஆனா இயேசு தெரியாது. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பைபிள், ஆண்டவர் ஏன் அப்படி இருந்தார், எப்படி அடிக்குது கடல், ஒரு அப்போஸ்தலனாவது எழும்பி இயேசுவின் நாமத்தில் இறையாத அமைதியானு சொல்லி இருந்தா அது அவர்களுக்கு கீழ்படிஞ்சிரு. ஆனா அதைத்தான் அவர்கள் செய்ய. பிற்பாடு இயேசு எழுந்தார், இறையாத அமைதியா இருந்தார், அமைதியா. அப்ப அவர் கேட்ட கேள்வி என்ன? உங்கள் விசுவாசம் எங்கே? எனக்கு அறிவான தேவட ஜனமே, உன்னை சுத்தி கடல் அலைகள் மோதலாம், உன் வாழ்க்கை படகை அமிழ்த்திவிடத்தக்க அளவுக்கு கூட கடல் அலைகள் மோதலாம், பிரச்சனைகள் மோதலாம், கஷ்டங்கள் துன்பங்கள் மோதலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதே, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உறங்கவில்லை, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இறந்தவர் அல்ல, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர், உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆகவே கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே உன்னுடைய பிரச்சனைகளை நீ ஜெயிக்க முடியும். எனக்கு அநேகர் சோர்ந்து போறது காரணம் என்ன? நன்றாய் ஜெபிப்பார்கள், ஆனா திரும்ப பார்த்தா அந்த ஆரம்பத்தில் இந்த ஜெபத்தை இப்ப காண. நன்றாய் ஆராதிப்பார்கள், அவர்கள் ஆராதித்தால் ஆண்டவோட பிரசன்னம் இறங்குறது போல நாம் பாரு. ஆனா இன்றும் அப்படி இல்லை. வேதத்தை திறந்தா தினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் ஆத்மா திருப்தியாகும் ஆண்டவரே உடைய வார்த்தையிலான சொல்லி படிப்பான். ஆனா இன்றைக்கோ ஏதோ படிக்க, காரணம் ஏதோ சில பிரச்சனைகளை அவருடைய விசுவாசத்தை ஒழுங்கிருப்பார். நான் யாருக்கோ சொல்றேன், தம்பி தங்கச்சி அக்கா மாறு அண்ணா மாறு, மறந்துடாதே மறந்துடாதே, உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உன் வாழ்க்கையை சுத்தி சுழண்டு அடிச்சு கொண்டிருக்கிற எல்லா கடல் அலைகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பத்தில் இருந்தெல்லாம் உன்னை விடுதலையாக்க சர்வ வல்லமுள்ள தேவன் மேலே நீ விசுவாசத்தை காத்துக்கொள் என்று சத்தியத்தின்படி உனக்கு சொல்ற சங்கீதக்காரர் சொல்றார். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அந்த கரம் இன்றைக்கும் கிரியை செய்யுது, தேவனுடைய வலதுகரம் இன்றைக்கும் கிரியை செய்யுது. ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே வாழும் காலம் வரைக்கும் தேவனுக்கு பிள்ளைகளாகவே இருக்க முடியுமா இருந்தால், கர்த்தர் மேல நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வதாக இருக்கோம். இந்த நவீன காலம், இந்த விஞ்ஞான யுகம், ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை அசைக்கத்தக்கதாக அங்காங்கே பல காரியங்களை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, உனக்குள்ளே இருக்கிற இயேசுவை பற்றிக்கொள். உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும், உன்னை சுத்தி ஒரு ஒரு சேனையை எழும்பினாலும், உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உனக்காக உயிரை கொடுத்த சர்வ வல்லமூன் ஆண்டவருடைய நாமத்திலே உனக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, விடுதலை உண்டு, வாழ்வு உண்டு, சுகம் இருக்குது, சுகம் உண்டு என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். ஆகவே சோர்ந்து போகாது. நீ தேவனுக்கு பிள்ளையாக இருக்கவனுமாக இருந்தால் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள். அதை அசைக்க விடாதே. அதை வளர்த்துக்கொள், அதை காத்துக்கொள், அதை பெருக்கிக்கொள். ஏனென்றால் இந்த விசுவாசம் வியத்தகு காரியங்கள் எல்லாம் செய்யும். பாரு ஐயா, நான் பைபிள்ல பார்க்கிறேன், விசுவாசத்தினாலே அவர்கள் செய்த காரியங்கள் நம்மை மெய்சிலுக்க வைக்குது. பாரு இன்னைக்கு ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நடக்குதில்லை? தேவன் தேவனாகவே இருக்கிறார், அவருடைய மாற்றமே இல்லை, அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய மாற்றமே குறைந்து போகவில்லை. ஆனா ஏன் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதில்லை? எலியாமன் தேவன் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். கரிபான தேவ ஜனமே, ஒரு கூட்டம் சொல்லுது அற்புதங்கள் எல்லாம் ஒடுங்கி போச்சு. அப்படிப்பட்டவர்களை பார்த்து பரிதாபப்படுகிறார். Believe the word of God. தேவனுடைய வார்த்தையை விசுவாசி, அதை சுவாசி. எழுதப்பட்டிருக்க வார்த்தைகள் சத்தியம். வானமும் பூமியும் அழிந்து போகின்ற வார்த்தைகள் ஒரு காலம் அழியாது ஒழியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டுமாக இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உனக்கு இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கும். அது என்ன கிரியத்தை செலுத்தியோ, என்ன விலக்கிரகத்தை கொடுத்தாவது, என்னத்தை செய்தாவது, ஆண்டவர் இயேசு மேல் இருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் காத்துக்கொள், காத்துக்கொள், காத்து. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அன்னாலிலே அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற அனைவருக்கும் அதை தருவார். ஆண்டவர் அருளும் ஜீவ கிடத்தை நீ கண்ணை மூடும் போது பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், தேவனுக்கு பிள்ளைகளாக வாழ வேண்டுமாக இருந்தால், ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள். நான் உன்னை கேட்கிறேன், நீ ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் மேல இருந்த விசுவாசம் இன்றைக்கு உனக்கு இருக்குதா? யோசித்துப்பார். கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை டெவலப் பண்ணிருக்கிறியா? அதை வர்த்திக்க பண்ண வளர்த்திருக்கிறாயா? கூடாத கூட்டுகள், தேவையில்லாத அக்கியங்கள், இவைகளிலே நாம் போய் சிக்கிக் கொள்றபடியால ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் குறைஞ்சிட்டே போகுது. பாரு, என்னே பரிதா, என்னே பரிதா. நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க விடுமாக இருந்தால் கர்த்தர் மேல நமக்கு இருக்கிற விசுவாசத்தை கருத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுடா நேரம் போது. நம்பர் டூ, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்பர் ஒன், நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். நம்பர் டூ, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமா இருந்தால் படியுங்கள் ரோமர் 8வது அதிகாரம். சீக்கிரமா வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 16-17 வாசிங்க.
மேலும் அவர்கள் தேவனுடைய
எல்லாரும் படிங்க. ஓப்பன் யுவர் பைபிள், ஓப்பன் யுவர் ஹார்ட் ப்ளீஸ். எல்லாரும் எடுங்க ரோமர் 8வது அதிகாரம் 16-17 பாருங்க. உங்களுடைய கண்களை, உங்களுடைய பார்வையில தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தையில பதியுங்க. நம்முடைய இருதயம் அதுல லயிக்கட்டும். உம்முடைய கற்பனைகளை மனுஷன் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் ஓடுதென்றான் தேவ மனுஷன். சபையில இருக்கிற மற்றவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க முடியும். முறுமுறுக்காதீங்க, குறை சொல்லாதீங்க. நம்முடைய நெஞ்சம் நெகிழட்டும். நம்முடைய உள்ள முறையிட்டு, ஐயோ இவர்கள் தேவனுடைய கற்பனைகளை காத்து நடக்காமல் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நெகிழ்வு. ஒரு நீதிமான், உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அதுதான் அடையாளம். அப்படியான சபை கட்டப்படும், ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்படுவார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசுகள் தொகை பெருகிட்டு அப்படின்ட்டு. எங்கே? ஆதி திருச்சபை. எந்த சபையிலே சரியான சத்தியங்கள் போதிக்கப்படுகிறதோ அந்த சபையிலே சீசுகள் பெருகுவார்கள், வளருவார்கள், வாழுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டான். படிங்க ரோமர் 8:16-17 வாசி சீக்கிரம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார்.
திரும்ப படிங்க, திரும்ப படிங்க.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார்.
பாருங்க பின்ன கவனிங்க, நாம் தேவனுடைய பிள்ளாக இருக்கிறோம் என்று நல்லாய் கவனிங்க, நல்லாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. Pay your total attention to the word of God. Accept the word as the word of God. Take the word in your heart. சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த ஏரியாவிலும் பிசாசு நம்மளை கட்டி வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கூடாது. ஆண்டவர் இயேசுவோட ரத்தத்தை சிந்தி நமக்கு தந்த சுதந்திரத்தை பிசாசுக்கு அடகு வைக்க கூடாது. நிமிர்ந்து நில்லப்பா, கூலி போல இருக்காது. ஸ்டாண்ட் ஃபார் கிரைஸ்ட். எவ்வளவு காலத்துக்கு குந்தி குந்தி நடக்கிறது? சத்துவம் இல்லாதவர்கள் போல, ஜீவனற்றவர்கள் போல. எவ்வளவு, ஹவ் லாங்? இதற்கா ஆண்டவர் ரட்சித்தார்? இதற்கா தன்னுடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைத்தார், நமக்கு முத்திரை குத்தினார், தன்னுடைய ஆவியால் அபிஷேகித்தார், அரவணைத்தார், அன்பு கூந்தார், அபிஷேகித்தார், ஆட்கொண்டார்? சோ அண்ட் சோ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பட் பைபிள் வசனம் சொல்லுது. ஆவியானவர் தாமே என்ன சொல்றாரு? நமக்குள்ள சாட்சி கொடுக்க. Beloved, listen to me. Listen to me. உனக்குள்ள தேவாவியானவர் சாட்சி கொடுக்கிறாரா? நீ மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைதான், நீ மெய்யாகவே ஆண்டவருடைய பிள்ளைதான் என்று தேவ ஆவியானவர் உனக்குள்ள சாட்சி கொடுக்கிறாரா? Okay, I believe in God. ரட்சிக்கப்படாதவர்கள் கூட சில சொல்றாங்க, நான் கடவுளை நம்புறேன், இயேசுவை நம்புறேன் என்றான். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்டாண்டர்டுக்கு வரவேணுமாக இருந்தால், அந்த ஸ்டேஜுக்கு வரவேணுமாக இருந்தால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்முடைய ஆவியில சாட்சியான Yes, you are a child of God. தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்க ஆகவேதான் ஒருவன் இதை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்றார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. இதை கெடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஒருவருக்கு இடம் கொடுக்கல. கெட்டு போன உலகத்தில் வாழுகிறோம், பாவம் நிறைந்த பூமியில் இருக்கிறோம் என்பது சத்தியம், நிதர்சனம், உண்மைதான். ஆனால் தேவன் வாசமாக இருக்கிற இந்த ஆலயத்தை சுத்தமாக தூய்மையாக காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு கடமை உனக்கும் எனக்கும் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் வாசமாக இருக்க, ஆண்டவருக்காக, அவருக்காக, எனக்காக தந்த உயிரை தந்தவருக்காக இந்த ஆலயத்தை, இந்த உடலை, இந்த சரீரத்தை நான் சுத்தமாக தூய்மையாக காத்துக்கொள்ள வேண்டிய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உனக்கு. Don't say, this is my eyes. எப்படியும் பார்ப்பேன். This is my tongue. இது எந்த நாக்கு, எப்படியும் பேசுவேன். நரம்பில்லாத நாவால் வரம்பில்லாமல் பேசுவேன். யாரு கேட்கறது, கதைக்கிறது, காசா கொடுக்கிறோம். நீ பேசு, ஆனா உனக்கு நாவ வச்சவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துடுற. நீ கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்கிற ஒரு அதிர்ஷ்டமான தேவன் இருக்க என்பது மறந்த. In every conversation, there is a silent listener. எல்லா சம்பாஷணையின் மத்தியிலும் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான ஒருவர் கேட்டிருக்க என்பது மறக்கக்கூடாது. தேவன் நமக்குள்ள சாட்சி, தேவ ஆவியானவர் நமக்குள்ள சாட்சி. என்ன சாட்சி? நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஐயா, இந்த சாட்சியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நான் பேசுறேன், இதற்காகத்தான் அன்போடு அழைக்கிறேன். Come to the right stage because God is alive. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று தேவ ஆவியானவர் நமக்குள்ளே சாட்சி கொடுக்கிறாராம். தம்பி, தங்கச்சி, அண்ணமாரே, அக்காமாரே, தேவ ஆவியானவர் உனக்குள்ளே சாட்சி கொடுக்க, இயேசு நீ மெய்யாகவே தேவனுடைய பிள்ளை என்கிற சத்தம், இந்த சாட்சி நீ உனக்குள்ளே இருக்க வேண்டும். உனக்கு தேவை, உனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்லுகிறேன். அடுத்த பசத்தை படி.
சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும்.
இப்படி பதினாலு படி.
மேலும் இவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள்.
தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ
அவர்கள் தேவனுடைய புத்திரராய்
whoever led by the Holy Spirit. எவர்கள் நன்றாய் பாருங்க, எவர்கள் தேவ ஆவினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திர, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். அப்படியானால் முதலாவது நாம் பார்த்தோம் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்பர் டூ, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கணுமாக இருந்தால் இந்த பூமியில நாம் வாழும் காலம் வரைக்கும் தேவ ஆவியானவரால் நாம் டைரக்ட் பண்ணப்பட வேண்டும். அவர் தான் நல்ல நம்பிக்கை சொல்வார். ஹலோ, எல்லாரும் நாம் சொல்லலாம் சொல்லலாம் சொல்லலாம், ஆண்டோட வசனம் என்ன சொல்லுது பாரு. இவளை பார்க்கும் போது நமக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. ஒரு சில சத்தியங்களை நான் அறிஞ்சும் பேச விரும்பி பேசாம வச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு பாதைகள் அவைகளை பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு என்று உண்மையா ஆண்டுக்கு நான் சொல்றேன். என்ன கவனிங்க, இரண்டாவது காரியம், நாம் தேவனுக்கு பிள்ளாக இருக்கும் என்றால் தேவ ஆவினால் பரிசுத்த ஆவியானவரால் நாம் வழி நடத்தப்படுறவர்களாக இருக்கணும். இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களையும் என்னையும் தேவ ஆவியானவர் தான் நடத்துகிறார? அப்ப தேவ ஆவியானவர் நம்மை நடத்துறவர் இருந்தா ஏன் நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட சீர்கேடுகள் இருக்குது? தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் நம்மை நடத்துவாரா இருந்தா ஏன் நம்முடைய வாழ்வில் இவ்வளவு கோணல்கள் காணப்படுது? ஏன் இவ்வளவு ஓட்டைகள் காணப்படுது? ஏன் இத்தனை அருவறுப்புகள், ஏன் அசுத்தங்கள்? அப்படின் தேவ ஆவினோ நம்மை அசுத்தத்துக்கு நடத்துற? நோ, அவருடைய பேர் என்னங்க? பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். எவர்கள் தேவ ஆவியால் நடத்தப்படுறார்களோ, எவர் ஆண்டவரை நம்புறங்கள், தேவனை விசுவாசிகள், தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். முதலாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகணும் என்றால் ஆண்டவர் இயேசு தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கும் போது நாம் என்னவாகிறோம்? அவருடைய பிள்ளைகளாகிறோம். நம்பர் டூ, பிள்ளைகளாகிட்டோம்னா இயேசு விசுவாசி. நம்பர் டூ, தேவ ஆவியானவர் நம்மை நடத்தத்தக்கதான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம கடந்து வரோம். இன்டிமேசியன் சொல்லுவார், ஆண்டவரோடு இணைந்து கர்த்தரோடு இசைந்திருக்க ஒரே ஆவியாக இருக்கிறார். கர்த்தரோடு இசைந்திருக்க ஒரே ஆவியா இருக்க. இன்றைக்கு நம்ம ஆவியானவர் நடத்துறாரா? எனக்கு கவனிங்க, தேவ ஆவியானவர் நம்மை வழிநடத்தாமல் இருக்கிறதுக்கு பிரதான பிரச்சனை ஒன்று சொல்றேன் கேளுங்க. நம்முடைய சுய புத்தி, நம்முடைய புத்திக்கு நாம நடக்கிறோம், ஆனா தேவ ஆவியானவரை விட்டுறோம். ஹலோ, நம்ம எல்லாருக்கும் புத்தி இருக்கு. இப்ப தேவ ஆவியோட சத்தத்தை, தேவ ஆவியோட வடத்தலையும் விட்டுட்டு நம்முடைய புத்திக்கு சரியது இப்படி என்பதை வச்சு நாம நடக்கிறோம். இப்ப தேவ ஆவியானவர் எங்க? அவர் எங்கேயும் இருக்கிறார். இப்ப நம்ம சொந்த புத்தி நடக்கிறோம். படிக்க நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் நினைக்கிறேன், சீக்கிரம் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு படிங்க சீக்கிரம். நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனம்,
உன்
சுய புத்தியின் மேல சாயாதே. திரும்ப படிங்க, அநேகர் விடுகிற பெரிய தப்பு, பெரிய தப்பு. அநேகர் தங்கள் புத்தியை நம்புறாங்க பாருங்க, தங்களோட அறிவை நம்புறாங்க. என்ன சொல்றாரு? எந்த அறிவால நான் சாதிப்பேன், எந்த புத்தினால எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்ளேன். ஓகே ஓகே, ஓடு ஓடு. ஆனால் ஒரு டைம் வரும்போது எல்லாம் தளர்ந்து நெல்லுக்கு வரும். அப்பயாவது உனக்கு சரியான புத்தி வந்தா ஸ்தோத்திரம். உன் சுய புத்தி மேல சாயாமல் கர்த்தரத்தில் முழு இருதயத்தோடு நம்புகிறார். உன் காரியங்களை அவர் வாய்க்கு பண்ணுவார். நீ கையிட்டு சேர காரியங்களை அவர் ஆசிர்வதி. எப்பொழுது தேவ ஆவியானவர் நம்மை டைரக்ட் பண்ணுவார். என்னங்க, நாம இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் இரவில் அக்னிசமும் பகல்ல மேகஸ்தமும் நடத்தினாரே, அதே ஆண்டவர் நம்மையும் நடத்துகிறார் பாருங்க. எப்படி தன்னுடைய ஆவியால நம்ம நடத்துகிறார். நம்ம பரம காணானுக்குள்ளே பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கும் வரைக்கும் தேவ ஆவியானவர் நம்மை டைரக்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். அங்க போகாதே, இதை செய்யாதே, இப்படி பாராதே, இப்படி பேசாதே என்று சொல்லி ஒரு பக்கத்தில் கேட்கிற தேவ ஆவியோட குரல், மறுபக்கத்தில் இதை செய், இப்படி செய், அப்படி செய் சொல்லுகிற தேவ ஆவியோட குரல் நம்முடைய ஆவியிலே ஒலிக்கிறதை ஏன் நாம் கேளாதவர்கள், காது கேளாதவர்கள் போல இருக்கிறோம்? ஏனென்றால் உலகத்தின் சத்தங்கள் நம்மை காதுகளை நிறைத்து நிறைக்கிறபடியால், உலக சத்தங்களுக்கு அதிகம் நாம இடம் கொடுக்கிறபடியால், தேவ ஆவியோட குரலை, தேவனுடைய குரலை கேட்கறது நம்மளால முடியாமல் இருக்கு. சத்தியத்தை நான் படி சொல்றேன், இவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுறவர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே உன் சொந்த புத்தியின்படி நடக்கிறதுக்கு முடிவு செய்யாது. உன் சொந்த புத்தியில் அது சரி இது சரி என்று டிசைட் பண்ணாது. அப்படின்னா ஒருவேளை கேட்கலாம், இப்ப தேவ ஆவியானவர் தான் என்னை நடத்துகிறார் என்று நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதானே, இது எந்த புத்தியில் இருந்து வருதா, அல்லது தேவ ஆவியினவர் தான் நடத்துறாண்டு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பாஸ்டர், சரியான கேள்விதான். என்ன கவனிக்க அதுதான் சொல்ல போறேன். என்னை தேவ ஆவியினவர் தான் நடத்துகிறார் என்பதை நாம் கவனிக்க, நாம் கவனிக்க வேண்டிய காரியம், நம்முடைய சிந்தனையோ செயலோ எதுவோ தேவனுடைய வார்த்தையின்படி இருக்குதா என்பதை கண்டுபிடி. ஏசுன்னு சொல்றாரு, அவர் வந்து யாரு, பரிசுத்தாவியானவர் வந்து நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அப்ப தேவ ஆவியானவர் தான் என்னை நடத்துகிறார் என்பதை நான் எப்படி கண்டுகொள்கிறது? எனக்குள்ளே கேட்கிற சத்தம், எனக்குள்ளே நான் உணர்கிற உணர்வுகள் தேவ ஆவியானவர் தான் எனக்கு தருகிறார் என்பதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவைகள் எண்ணங்களோ சத்தங்களோ வடிவங்களோ வண்ணங்களோ எவைகளோ, அவைகள் எல்லாம் தேவ வேத வார்த்தையின்படி இருக்கிறதா என்பதை கவனி. உன்ற சுய புத்திர வார எண்ணங்களை ஒரு பக்கம் வை. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது, இது தேவ ஆவியானவர் என்ன நடத்துறாரா என்பதை கண்டுபிடிக்கிறது. நீ எதை செய்தாலும், தம்பி தங்கச்சி அண்ணமாரே எங்க போனாலும், எதை செய்தாலும், எதை கதைச்சாலும், நீங்க கதைக்க போற காரியங்களோ செய்ய போற காரியங்களோ தேவ வார்த்தையின்படி இருக்குதா என்பது முதலாவது பாறையா. அதை விட்டுட்டு அது பிள இது பிள அது சரி இது சரி எல்லாம் நம்ம சொந்த புத்தியில கதைச்சு நாமும் குழம்பி மற்றவர்களையும் குழம்ப கூடாது. நம்மை கெடுத்து மற்றவர்களையும் நாம கெடுக்கிறது எவ்வளவு பரிதாபம் யோசிப்பார், எவ்வளவு வேதனை யோசிப்பார். நான் சொல்றத சிந்தி. ஒரு காரியத்தை குறிச்சு கமெண்ட் செல்ல போறீங்களா? ஒரு காரியத்தை குறித்து நீங்க அபிப்பிராயத்தை சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. ஆனா சொல்றதுக்கு முதல் நீ சொல்ல போற காரியங்கள் எல்லாம் சரிதான, அவைகள் தேவ வேத வார்த்தையின்படி இருக்குதானா, வேத வசனத்துக்கு சரிதானா, தேவ ஆவியானவர் நடத்துறா என்பதை ஏன் நீ கொஞ்சம் யோசிக்கிறாய்? அப்படி நீயும் நான் நடந்தா எத்தனை பிரச்சனைகளுக்கு இன்றைக்கே முட்டுப்புள்ளி வைக்கலாமே. நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள் இன்றைக்கும் தொடர்றதுக்கு ஒரு பிரதான காரியம் என்னவென்றால், நாம் தேவ ஆவியானவருக்கு, தேவ ஆவியானவர் நம்ம மனிதத்துக்கு இடம் கொடுக்காமல், நம்முடைய மனசு மாமிசத்தின்படி நடந்து, நம்முடைய சொந்த புத்திக்கு இடம் கொடுத்து நடக்கிறபடியா பிரச்சனை நம்ம தொடர்ந்து கொண்டே இருக்குது. பாரு, எங்கேயாவது முட்டி மோதின அப்புறம் தான் அதுக்கு பிறகு நாம் என்ன செய்யறோம்? Think what I am saying. Take the word in your heart. ஆவியானவர் நம்மை நடத்துகிறாரா? நீ செய்கிற செயல்கள், தம்பி தங்கச்சி அண்ணமாரி அக்கமாரி எவ்வளவு காரியங்களை நாம் செய்கிறோம், ஒரு நாளில எத்தனை காரியங்களை கதைக்கிறோம், எவ்வளவு காரியங்களை செய்கிறோம், இவைகளெல்லாம் நாம் தேவ நம்மை நடத்துகிறார் தானே? இவைகளெல்லாம் தேவ பார்வையில் சரியா தான் இருக்குதா என்பதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்முடைய வார்த்தைகளோ பேச்சுக்களோ செய்களோ செயல்களோ நோக்கங்களோ திட்டங்களோ உறவுகளோ அவைகள்தான் நாம் தேவ ஆவியில் நடத்தப்படுகிறோம் என்பதற்கு நிதர்சனமான சாட்சி. இந்த வேத வசனத்தின்படி நடக்கிறவன் தான் ஆவிக்குரியவன், இந்த வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் ஆவிக்குரியவன், இந்த வசனத்தின்படி பேசுறவன் தான் ஆவிக்குரியவன், இந்த வசனத்தின்படி வாழ்றவன் தான் ஆவியான நடத்தப்படுறவன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறத சத்தியத்தின்படி நான் சொல்றேன். Listen what I am saying.
நம்முடைய கருத்தில் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய சொந்த புத்தி ஒரு பக்கம் இருக்கட்டும், தேவனுக்கு உதவாத புத்தி எதற்கு கேட்கிறேன், ஆண்டவருடைய பார்வையில மதிக்க முடியாத ஞானம் எதற்கு, அவைகள் எல்லாம் குழப்பமும் கலக்கமும் பிரச்சனைகளும் தான். நான் உலகத்துக்கு பேசல, தேவனுடைய பிள்ளைகளோடு பேசல. உலகத்து கண்கழிப்புகள் மறந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் இவைகளை அறியா அப்படி என்று பைபிள். எவர்கள் தேவ ஆவி நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் புத்திராக இருக்கிறார். ஆவியானவரை நீர் என்ன நடத்தணும், எடை பேச்சுகள், எடை வார்த்தைகள், எடை செயல்கள், எடை செய்கள் பட்டவர் ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி இருக்குதா, இருந்த ஆவியானவர் என்னை நடத்துற என்பது சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அந்த வார்த்தையின்படி நாம அந்த வார்த்தையின்படி நடக்க நமக்கு பலம் தருகிறவரே இந்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலமடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், வசனத்தின்படி வாழ்வர்களாக இருப்பீங்க. அதான் டுனாமிஸ், பவர், தேவ ஆவியின் பலம், தேவ பலம், தேவ வல்லமை. ஆவியோட பலம் எதற்கு, சத்தியத்தின்படி வாழ்றது. இன்றைக்கு அநேகர் அபிஷேகம் 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 சொல்றாரு. ஒரு நாளைக்கு அதை குறித்து நான் இடம் தரைக்கு நான் பேசுறேன். அபிஷேகம் என்ன என்றதை குறித்து. சோ எவர்கள் தேவ ஆவி நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க ஒப்புக்கொண்டு ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்தியிலிருந்து நான் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புவேன், உங்களுடைய ஆவியினால் நடத்தப்பட நான் இடம் கொடுக்க, என் சொந்த புத்திக்கு வேண்டும், மனசும் மாமிசத்துக்கு விரும்புறபடி நடந்து கொண்டு ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. தயவு செய்து என்னை மன்னியுங்க, என் தவறான வழிகள், நடத்தைகள், பேச்சுகள், நினைவுகள், சிந்தனைகளை ஆண்டவரே நான் அறிக்கையிடுகிறேன். தயவு செய்து என்னை மன்னியுங்க, நான் உமக்கு முன்பாக நீக்க பயப்படுகிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும், உங்களுடைய ஆவியான
கொடுங்கள், அப்பொழுது உங்களோட பலன் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக
இருப்பீங்க. உன்னதமானவருக்கு பிள்ளைகளாக இருப்பீங்க. எப்பொழுது இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது, தன்னை பின்பற்றுகிற சீசுகளுக்கு இயேசு சொல்றாரு, இப்படி செய்தால் உன்னதமான தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஹலோ பாருங்க, அப்படி இருக்க உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது அப்பொழுது உன்னதமான தேவனுக்கு பிள்ளை. அப்படியே வச்சுக்கொண்டு 5:44 படிங்க, மத்தேயு 5:44, சக் சக் சக், மத்தேயு 5:44, மத்தேயு 5:44 சார், சீக்கிரம் படி, மத்தேயு 5:44.
நான் உங்களுக்கு
சொல்லுகிறேன்,
கவனிங்க,
இப்படி செய்தால் உன்னதமான தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பேன். அப்படின்னா தேவாதி தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கணுமாக இருந்தால் முதலாவது இயேசுவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கணும். நம்பர் 2, தேவ ஆவினாலே டைரக்ட் பண்ணப்படணும், வழிநடத்தப்படணும். மூணாவது, சத்துருக்களை சிநேகிக்கணும். நீங்க முன்னுக்கு சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்றோம், ஆனா இங்கதான் எங்களோட உள்ளமே முடங்குது அப்படின்னு சொல்ற. அப்படியானா உங்களோட பைபிள் எடுத்து அந்த பகுதியை அப்புறப்படுத்துங்க. இதுல இருக்கிற ஒரு உறுப்பு கூட அழியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்க. மட்டுமல்ல, நான் உங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தைகளே உங்களை நியாயம் தீர்க்கும் என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மறந்துடக்கூடாது, இந்த வசனங்கள் தான் நம்ம நியாயத்திற்கு நியாய தீர்க்க போகுது. ஆவிதான அடிக்கடி ஆண்டவர் மண்டார, ஆண்டவரே நான் பேசுறது நான் கை கொண்டு வாழ, மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ண நான் தானே ஆகாதவன் போயிடக்கூடாது. ஒரு உபதேசம் நமக்கு அல்ல என்று போயிடக்கூடாது. உங்க சத்துருக்களை சிணையுங்க, நன்மை செய்யுங்க. நான் சொல்றேன் கேளுங்க, பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஏதோ யாரோ ஒரு சத்துரு இருக்கத்தான் போறேன். நமக்கு பிடிக்காத, நமக்கு நாம வெறுக்கிற யாரும் ஒரு இருக்க, யாராவது இங்க சொல்லுங்க பாப்ப. அப்படித்தான் உங்களை அப்ரிசியேட் பண்றோம். யாரோ ஒருவர் நமக்கு ஏதோ தப்பு செஞ்சவங்க இருக்கத்தான் போறான், யாரோ நம்மளை ஏமாற்றம் இருக்கத்தான் போறான், யாரோ நம்மளை குறை சொல்ற இருக்கத்தான் போறான். நடுவே சொல்றது, நீ என்னதான் 100% நன்மையை செய், there is a man who is standing over there is talking something against you. நீ என்னதான் நன்மையை செய்தாலும், நீ என்னதான் சரியானதை செய்தாலும், எங்கேயோ ஒரு நபர் உன்னை குறித்து ஏதோ ஒன்று சொல்லத்தான் போறார். இதையெல்லாம் நீ முதல்ல கிரகிக்கணும், அப்பதான் யூ கேன் ஸ்டாண்ட் பேலன்ஸ் பண்ணல. உங்கள் சத்துருக்களை சிநேகிகள், ஹலோ, தேவனுக்கு பிள்ளைகளாக நாம இருக்கணுமா இருந்தால் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கணும். ஐயோ பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, அவரே எனக்கு ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கு, இவரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இவரை பார்க்கவே விருப்பம் இல்லை, இவரை என்னால் ஏற்றுக்கொள்ளலாம், இப்படி நீங்க சொல்லுவீங்களாக இருந்தால் இதே வார்த்தையை திருப்பி ஆண்டவர் உங்களுக்கு சொன்னா எப்படி இருக்கு நீங்களே யோசிங்க. ஏன் தெரியுமா, நீங்களும் நானும் ஆண்டவருக்குதமாக செஞ்ச அநியாயங்கள், அக்கிரமங்கள், அக்டூரியங்கள் உண்டா இருந்தா அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து சமுத்திரத்தின் ஆழத்திலேயே போட்டு மன்னித்து எல்லாத்தையும் சமாதி கட்டி விட்டுருக்கு. நான் மாத்திரம் அந்த மனுஷன் எனக்கு இப்படி செஞ்சான், இவன் எனக்கு இப்படி சொல்லிட்டான், இவனை மன்னிக்கிறார், இவனை ஏற்றுக்கொள்ளதான், இவனை பார்க்கிறார், விட மாட்டேன், எந்த இருதய சிறையில போட்டு காலமெல்லாம் பூட்டி இரும்பால கட்டி வச்சிருக்கு. உலகத்துல மிக பயங்கரமான சிறை எங்க இருக்கு தெரியுமோ, நமக்குள்ளதான் இருக்கு. இதுக்குள்ள பலரை போட்டு பூட்டி வச்சிருக்கு, இன்னும் விடுதலாக்கவே கசப்பு, கோபங்கள், வைராக்கியம். எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றது, நீங்களே யோசி. ஹலோ, வட்ட பைபிள் சே, இப்படி செய்தால் அப்பொழுது நீங்கள் உன்னதமான தேவனுக்கு பிள்ளைகள். அப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க சொல்ற வசனத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், ஆனா என்னால் அப்படி செய்ய முடியாம இருக்குது, என்ன செய்யறது? உனக்கு உன்னை நான் அப்ரிசியேட் பண்றேன். ஏன் தெரியுமா, நீ உண்மையை ஒத்துக்கொள்றேன் பாரு. அதுக்கு தான் நான் மணி சொல்ல போறேன், எவரை உன்னால மன்னிக்க முடியலையோ, எவரை குறித்த கசப்பு வறுப்பு இருக்குதோ, நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்ற கேளுங்க, அப்படிப்பட்ட அந்த நபருக்காக நீ முழங்கால் போட்டு அதிகமாக ஜெபம் பண்ணு. உனக்கு வேண்டியவர்களுக்காக நீ ஜபிக்கிறத குறைச்சு உனக்கு வேண்டாதவர்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணிப்பாரு. எப்படி ஜபிக்க போற, ஆண்டவரே இந்த மனுஷனை மன்னிக்கிற பக்குவத்தை எனக்கு தாரு, உம்மை சிலுவையில அரைஞ்சு கொண்டவங்களே மன்னிச்ச தெய்வம் நீரல்லவா, உம்முடைய குணாதிசயம் எனக்குள்ள, ஏன்னா நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேனே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் செல்வ சொல்லுவாங்க, அவனை அப்பனை போலே இருக்கலாம் பாருவான், அப்பனுக்கு போல தப்பா பிறந்த தகப்ப மாதிரியே இருக்கான், அவனை மாதிரியே பிஹேவ் பண்றான்னு சொல்லுவான். நாம் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சாய நமக்குள்ள வர, தன்னை குத்துறவர்கள், தன்னை சிலுவையில் அறிந்தவர்கள், காரை துப்புனவர்கள், எள்ளின இவர்களெல்லாம் ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்க, அவருக்கு பிள்ளைகளை சொல்லிக் கொடு. நாம் மாத்திரம் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவரை பார்க்க மாட்டேன், இவரோட கதைக்க மாட்டேன், அவரை வறுக்கிற இவர் மாத்திரம் அப்படியெல்லாம் நாம சொன்னா ஆண்டவர் எப்படி நம்மளை பார்த்து என்ன சொல்ல முடியும், எங்களை யோசிப்பார். உண்மை, நமக்கு அவர்கள் அநியாயம் செய்தது உண்மை, நம்மை குறித்து இல்லாத பொருளாதார நான் கதைச்சதும் வாழ்க்கையை பாதிச்சது உண்மை, அதையெல்லாம் ஒத்துக்கொள்றேன், ஒத்துக்கொள்றேன். ஆனால் ஆண்டவருக்கு நாம பிள்ளைகளாக இருக்கணுமாக இருந்தால் அடுத்த பைபிள் சே சத்துருக்களை சிறைக்கணும், இதற்காக நாம ஊக்கமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே அவரை என்னால நேசிக்க முடியாம இருக்குது, இவரை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது, அந்த நபரை என்னால மன்னிக்க முடியாம இருக்குது, தயவு செய்து எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாருங்க, உங்களுடைய தெய்வீக சாயல் எனக்குள்ள வரட்டும், என்னுடைய மனுஷீக கோபங்கள், மனுஷ வைராக்கியங்கள், என்ற மாமிச வைராக்கியங்கள், மனுஷ பகைகள், குரோதங்கள், இவைகளாம் அழிஞ்சு, இவைகளாம் பிசாசின் சரக்கு, இவைகளை வச்சு கொண்டு உண்மை ஆராதிக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனத்தை அனுபவிக்க முடியல, உங்களுடைய முகம் எனக்கு மறை வாழ்க்கையை மாற்ற என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கணுமாக இருந்தால் சத்துருக்களே செய்யணும். என்ன கவனிங்க, உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, தங்களை நேசிக்கிறவர்களை அவர்கள் நேசிப்பார், தங்களை ஏற்றுக்கொள்றவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், தங்களை கனம் பண்றவர்களை அவர்கள் கனம் பண்ணுவார், தங்க வீட்டுக்கு யாரும் வந்தா அவங்க வீட்டுக்கு அவங்க. இதெல்லாம் உலகத்து விஷயம். ஆனா ஆண்டவர் சொன்னார், நோ நோ நோ, இது உலகத்தின் பிள்ளை. ஆனா நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கணுமா இருந்தா நான் உன்னை ஒரு படி மேலா பாக்குறேன். என்ன தெரியுமா, உன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நீ ஏற்றுக்கொள்ளணும், உன்னை வெறுக்கிறவர்களை நீ நேசிக்கணும், சத்துருக்களை சிநேகிக்கணும் என்றது என்னுடைய வார்த்தை இல்லைங்க, இயேசு சொன்ன வார்த்தை. நானும் சில நேரங்களில் கஷ்டப்படுறேன், சத்தியத்தின்படி சொல்றேன். ஆனா ஆண்டவர் வசனம் இப்படி இருக்குது, எந்த மாமிசத்துக்கு இடம் கொடுக்க முடியுமா? நான் மனுஷன் கோபிச்சு கொண்டிருக்க முடியுமா? ஆண்டவரை துக்கப்பட முடியுமா? அப்படி ஆவியானவர் என்ன நடத்த முடியுமா? இப்ப நம்ம மனுஷ கோபத்துக்கு நாம் பலியாக போகிறோமா, அல்லது தேவனுடைய கரங்களை நம்ம எப்ப கொடுக்க போறோமா, அல்லது நம்முடைய மனசு மாமிசம் விரும்புறபடி நாம் நடக்க போறோமா, தேவ ஆவியானவர் நம்ம டைரக்ட் பண்ண நாம ஒப்பு கொடுக்கோமா? டிசைட் யூ செல், இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ பிரீச் தி ட்ரூத். இந்த வசனம் எனக்கு விருப்பம், இந்த வசனம் எனக்கு விருப்பம் இல்லை, இப்படி நாம சொல்ல முடியாது. நம்முடைய தேர்ந்தெடுப்புக்கு என்று தேவன் நமக்கு வேத வசனத்தை எழுதி கொடுக்கலையே, நாம் வாழுவதற்கு என்று தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அருளி இருக்கு. ஆகவே எந்த மனுஷனும் எந்த வார்த்தையும் சரியில்லை என்று தள்ளிவிடவே முடியாது, அல்லது இந்த வார்த்தையினால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியும். ஒருவேளை நான் சொல்ற வார்த்தை நீங்க ஏற்றுக்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தை நீ நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. தேவன் தேவன் ஆகவே இருக்கிறேன். ஒன்று நாம் தேவனுடைய பிள்ளாக இருக்கணும், அப்படின்னா உலகத்தின் பிள்ளையாக இருக்கணும். ஒன்று தேவனுடைய பிள்ளாக இருக்கணும், இல்லைன்னா பிசாசின் பிள்ளையாக இருக்கணும். ஒன்று வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கணும், அல்லது இருளும் பிள்ளையாக இருக்கணும். சிந்தி, கோபங்களுக்கும் பகைகளுக்கும் கசப்பு பருப்பு பைராக்கியம் இவெல்லாம் பிசாசு சரக்கல்வா? ஏசு என்ன சொல்றாரு, சத்துருக்களை ஏசுக்கு கவனிங்க, ஏசு போதிச்சாரு, அதையெல்லாம் அவர் வாழ்த்தார். எதையெல்லாம் அவர் போதிச்சாரோ அதையெல்லாம் அவர் சாதிச்சாரு, எதையெல்லாம் அவர் போதிச்சாரோ அதையெல்லாம் அவர் வாழ்ந்தார். சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொன்ன ஏசு தன்னை சிலுவையில் அறைஞ்சு கொண்டவர்களையும் நேசித்தாரு, மன்னிச்சாரு, ஏற்றுக்கொண்டார். அவங்களை அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள, அதை பத்தி பிரச்சனை இல்ல. நாம மற்றவங்களும் மன்னிச்சும் மற்றவங்க மன்னிக்காத அது உண்ட பிரச்சனை, அது அவர் பார்த்துக் கொள்வார். நீ ஒருவனை ஏற்றுக்கொண்டு மற்றவனை ஏற்றுக்கொண்டு அது உண்ட பிரச்சனை, அவர் பார்த்துக்கோ. நீ செய்ய வேண்டியதை செய்ய முதலாம். ஆண்டவுடைய வசனத்துக்கு வளைந்து கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஒருபோதும் முறிந்து போகவே மாட்டார். எந்த மலப்பிரசங்கத்திலும் கேட்டாரு, நெக்ஸ்ட் நம்பர் 4, மத்தேயு 5:9. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? மத்தேயு 5:9 வசனம் சீக்கிரம் பாருங்க. மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள், பீஸ் மேக்கர்.
தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்.
திரும்ப படிங்க, சமாதானம் பண்றவர்கள்,
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்,
தேவனுடைய புத்திர, தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். அடுத்ததாக 4வது காரியம் என்ன பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்படியா இருக்கணுமா? சமாதானம் பண்றவர்களாக இருக்கும். ஹலோ, சமாதானம் பண்றவர்களாக இருக்கணும். தேவ பிள்ளைகளுடைய நினைவு சமாதானத்துக்கு ஏதுவாகவே இருக்கணும். மற்றவர்களுக்குள்ள குரோதத்தை ஏற்படுத்தக்கூடாது, மற்றவர்களுக்குள்ள பிளவுகளையும் பிரிவுகளையும் நாம் கொண்டிருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு கசப்புகள் விரோதங்களை நாம் விதைக்கக்கூடாது. அப்படி செஞ்சால் அது தேவனுக்கு முன்பாக குற்றம், பாவம். சோ தேவ பிள்ளைகள், ஹலோ, தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சமாதானம் பண்றவர்களாக இருக்கும். ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையா, உன்னால முடிஞ்ச அவங்களை சமாதானம் பண்ணதுக்கு முயற்சி, இல்லாவிட்டா இருக்கிற இடவெளி இன்னும் கூட்டத்துக்கு இடம் கொடுத்துடாத. நீ போ சமாதானம் பண்ண போறன்னு சொல்லி போய் இருக்கிற வழியை இன்னும் கூட்டி பிரச்சனைக்கு போல இன்னும் பிரச்சனையை கூட்டிடக்கூடாது. சமாதானம் பண்றவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படும். ஆகவே ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை தான், முதல்ல அவனுக்கு ஜெபம் பண்ணு, அன்பாக போய் அவனுக்கு புத்தி சொல்லு. ரெண்டு பேரு பிடிக்கத்தக்கதான காரியங்கள்ல வார்த்தைகளை செய்களை தயவுசெய்து ஈடுபடாது. கேட்டதை சொல்லுகிறவன் புராண சிநேகிதனை பிடிச்சு விடுறான். நல்ல உறவுகளை எத்தனை பேர் உடைச்சிட்டாங்க தெரியுமா? நல்ல ஐக்கியங்களை எத்தனை பேர் கெடுத்துட்டாங்க தெரியுமா? இவைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையில பிரியம் இல்லாத காரியங்கள். சபை ஐக்கியத்தை கெடுக்க குலைக்க எந்த விதத்திலும் நீ காரணமாக இருக்க கூடாது. தேவ பிள்ளையோட ஐக்கியத்தை ஒருமனப்பாட்டை உடைக்கிறதுக்கு எந்த விதத்திலும் உண்ட நாக்கை நீ பயன்படுத்த கூடாது. உடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள், சொல்லிகள், காரியங்களான தேவ பிள்ளையோட ஐக்கியம், உறவுகள் பாதிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஓகே, சில பிள்ளைகள் இருக்குது உண்மை, சில தவறுகள் இருக்குது உண்மை, ஆனா அதை எப்படி எங்கே என்பதை நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எந்த பிரச்சனை எந்த பிள்ளைய எப்போது எப்படி ஹேண்டில் பண்றது என்று நமக்கு தெரியாவிட்டால் அதுல நாம கை வைக்காம இருக்கிறது பெட்டர். பாரு பெட்டர். அதுக்காக நாம சொன்னேன், சமாதானம் பண்ணப்ப இருக்க சமாதானத்தை கெடுக்கிறவளாக மாறிடக்கூடாது. ஒரு சில பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறது உண்மை, அதை எப்படி எப்பொழுது அந்த புத்தி நமக்கு இருக்கணும், அதுக்கேற்ற பொறுமை நமக்கு இருக்கணும், அடுத்த நாமும் அதுல சிக்கிக்கொள்ளாதவளாக இருக்கணும், நாம் அதை போய் தீர்த்து வைக்கக்கூடியவளாக இருக்கணும். நம்மால முடியாத காரியங்களை போய் நாம் காலிட்டு அவைதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு மிஞ்சின காரியங்களை நான் தலையிடுறதில்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு எல்லை இருக்குது பாரு, எனக்கும் ஒரு எல்லை இருக்கு, அதை தாண்ட நான் விரும்புறேன். என்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுன்றது எனக்கு தெரியணும், என்னால் எவ்வளவுக்கு முடியும் என்பது எனக்கு தெரியணும். என்னால முடியாதவைகள், தெரியாதவைகள், புரியாதவைகள் போய் எல்லாம் தெரிஞ்ச போல சர்வ வல்லவன் போல போய் நின்று கூடாது பார். அதனால அநேக பிரச்சனை, தெரியாதவைகள் நுழைஞ்சு போய் கதைக்கிறது, சரியாக விளங்காதவைகள் மூக்க வைக்கிறது, அது அப்படி இது அப்படி சொல்லி கருத்துக்களை தெரிவிக்கிறது. பிரச்சனை புகை இது பாருங்க, காடு பத்தி இது போல கத்தி அவங்களை காட்சிப்படுத்த பேசாம இருப்பாங்க. யாரு இப்ப என்ன வரணும் அணைக்கிறது, கொளுத்திட்டு போயிடுவா. சமாதானத்தை கெடுக்க கூடாது, இருக்கிற சமாதானத்தை கெடுக்காது, இருக்கிற ஐக்கியங்களை உடைக்காது, இருக்கிற நல்லுறவுகளை கெடுக்காது. யாராவது ஒன்று சொல்ல அப்படியே போய் அதை அப்படியே கிழிப்புள்ள மாதிரி சொல்லிடு. ஓகே, சொன்ன காரியம் உண்மைதான், நீ சொன்னதை நீ சொல்லாவிட்டு அந்த உறவு உடைஞ்சு பாருக்க, நல்ல காரியத்தை செஞ்சிருப்பேயா? உனக்கு மறைக்க வேண்டியதை மறைக்க தெரியாதா? சொல்ல வேண்டியதை சொல்லு, கதைக்க முடியாத கார, ஆனா மறைக்க முடியாத மறைக்கே உனக்கு தெரியணுப்பா. அல்லது போனா எல்லாத்தையும் உடைச்சு கெடுத்து போன. முடிக்க கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்துட்டு முடிப்போம். எல்லா இடங்க ஒன்று யோவா 3வது அதிகாரம் மிக அருமையா இருக்கும், அதை பார்த்து நான் முடிவு. ஒன்று யோவா 3வது அதிகாரம் அப்பொழுது வாசித்த அதே வேத பதிக்கு ஒரு 1 ஜோபா 3வது அதிகாரம் படிங்க பாப்போம். 9-10 எல்லாரும் படிக்க மிக முக்கியமான வசனம், முடிக்க போறோம். ரைட், 1 ஜோபா 3வது அதிகாரம் 9-10 வசனம் 327வது பக்கம் எல்லாரும் படிங்க. 1 ஜோபா 3வது அதிகாரம் 9-10 வசனம் வாசி.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான்.
தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாருங்க, இந்த அவன் தேவனால பிறந்தபடியால் பாவம் செய்யான் பாருங்க. இதைத்தான் அப்போது நாம் முதல் பார்த்தோமே, சுவிசேஷம் 1:12-13 அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள், அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். இங்க வசனம் சொல்றது தேவனாலே பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் மறுபடியும் பிறந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. கரிமானவர்களே, நாம் மறுபடியும் பிறக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறோம். அதைத்தான் ரட்சிப்பு, சல்வேஷன் அல்லது மீட்பு, ரிடெம்ஷன் சொல்லி சொல்றோம். மயமுடன் இப்ப என்ன கவனிங்க, 9வது வசனம் என்ன சொல்றது பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அவர் தேவனால் பிறந்தபடியா பாவம் செய்ய. அடுத்த
கவனிங்க,
இப்படிப்பட்ட வசனத்தை கை கொள்ளாதவன் தேவனால பிறந்தவனும் அல்ல, தேவனுடைய பிள்ளையும் அல்ல. இப்ப என்ன கவனிங்க, 9வது வசனம் என்ன சொல்லுது, சாரி 10வது வசனம், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அப்ப பாத்தீங்களா, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பக்கம், பிசாசின் பிள்ளைகள் மறுபக்கம். ஆனா இன்றைக்கு பரிதாபம், இந்த உலகத்திலே பிசாசின் பிள்ளைகள் தான் அதிகமாக இருக்கிறார். அவர் உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள், இங்கும் உலகத்தில் கலகங்களும் குழப்புகளும் பிரட்டசண்டும் அதண்டும் இதண்டும் அரசாங்கங்கள் திகைத்து ஈயும் தடுமாறும் பல காரியங்கள் என்ன காரியமான தேவட ஜனமே. தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள். ஒரு காலத்திலே நாமும் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆகவேதான் பாவத்தில் மூழ்கி போய் கிடந்தோம். பாவம் செய்கிறவன் தேவனை அறியான். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்றது. ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணுமாக இருந்தால் கடைசியாக பைனலாக நாம் பாவம் செய்யாமல் இருக்கணும். ஹலோ. ஏனென்றால் தேவனால பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார். ஓகே, அப்படியே ரட்சிக்கப்பட்டு விட்டால் நாம் ஒரு பாவம் செய்ய மாட்டோமா? அப்படி நாம் சொல்ல முடியாது. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, தேவனால பிறந்தவன் பாவம் செய்து கொண்டிரான் சொல்லு. என்ன கவனிங்க, ஏதாவது ஒரு பாவத்தை நாம தட்டி தவறு செஞ்சிட்டாலும் உடனே நாம் ஆண்டவரை பார்த்திருப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஐ லாஸ்ட் மை பீஸ் இன் மை ஹார்ட், டோன்ட் பிளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஆண்டவரே, உங்களுடைய கண்ணுக்கு மறைமானது ஒன்றுமில்லை. என் பாவத்தை நான் அறிக்கை பண்ணுறேன். தயவு செய்து என்னை மன்னி, உங்களுடைய ரத்தத்தினால கழுவிடும். பிஃபோர் யூ கோ டு தி பெட் யூ ஹேவ் டு கன்ஃபஸ் யுவர் சின். படுக்கைக்கு போறதுக்கு முதல் பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுவிடு. இரக்கத்தை பெற்றுக்கொள். என்ன, நீ தேவனுடைய பிள்ளை, எப்படி பாவத்தோட நிம்மதியாக குரட்டப்பட்டு நித்திரை கொள்ள போற? குரட்டேன்னு சொல்லப்படுது ஒரு ஞாபகம் இருக்கேன். ஒரு தடவை நான் ஒரு தடவை ஒரு ஊழியத்துக்கு போய் உள்ளத்துல நான் ஒரு நபரோட படுத்து நித்திரை கொள்ள வேண்டியது. படுக்க முடியாம போயிடுச்சு. பயங்கரமான நித்திரை வரல. அடுத்த நாள் அவரோட வைஃப் அன்பா இவ்வளவு பலபடி அவர்கிட்ட நான் கேட்டேன், சிஸ்டர் நீங்க எப்படி இவங்க கூட நித்திரை கொள்றீங்க? அவங்க சிரிச்சிட்டு எனக்கு சொன்ன பதில் என்ன ஆச்சரியமா, என்ன தெரியுமா? எனக்கு இப்ப இந்த குரட்டை இல்லாம நித்திரையே வருது இல்லையா? ஏன் தெரியுமா? பழகி போச்சு. அந்த கொரட்டை சத்தத்தை கேட்டு கேட்டு பழகி இந்த கொரட்டை சத்தம் அவங்களுக்கு ஏதோ டியூன் மாதிரி இருக்கு. நித்திரா இது போல சில பேருக்கு பாவத்துல கிடந்து வாழ்ந்து 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 பழகி போச்சு. சில நேரத்துல நான் வெளியில இருந்து வீட்டை வந்து கதவை திறந்தா சமைகள் வந்து மூக்குல முட்டும். நான் சொல்றது கதவை துற, ஆனா உள்ள நிக்கிற அவங்களுக்கு அது மடிவ மன. ஏன் தெரியுமோ, அந்த மனத்துக்கு அது நம்ம சாப்பாடு சொல்லே போகணும். அது இந்த இடம் எனக்கு வீட்டுக்கு மேல இருந்தோம் வெளியில மாறி போட்டே சொன்ன சாப்பாடு மணக்குன்னு சொல்றான். அப்ப என்ன செய்ய, அந்த மனத்துக்குள்ள நின்று நின்று மூக்கு பழகினபடியால மனக்குறதே நமக்கு சரி செம்மையா தெரியுது. மனக்குறது ஆனா பெருசா தெரியல. அதுபோல பாவத்துல கிடந்து பாவத்திலே வாழ்றபடியால நமக்கு அது பெருசாக தெரியல. வயல்கள் அதிகமாக இருக்கு. யாழ்ப்பாணத்துல நான் இருந்த குளங்க வயல்கள் காணவே முடியாது. மரஞ்செடி பாக்குறதே கஷ்டம். ஏதாவது பூனை குட்டி ஒரு வேற எங்க மாடு வீடு இருக்குது. முந்தி போய் அரப்பரப்பு காணி கட்ட இப்ப போய் பார்த்தா காப்பரப்பு காணி வச்சிருக்கான். இப்ப நான் ஒரு கீழே மேலு கட்டுறான். பள்ளி வரம்புக்கு மேலால நடந்து போச்சுதான். திரும்ப பார்த்தா சறுக்கி கீழே விழுந்துட்டு என்ன பார்த்தா சேர். இது நம்ம இடங்கிறது சந்தோஷமா நெஞ்சுது. கொஞ்சத்தை பார்த்தா ஒரு ஆடு போச்சுதான். ஆடும் கொஞ்சத்துல தவறி அதே சேர்த்துக்கு விழுந்ததுல ஆடு கிடைக்கல. ஏன்னா அந்த இடத்தை விட்டு வெளியில வாரத்துக்கு போட்டு காலையை போட்டு அடி அடி என்று அடிச்சு எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். ஏன்னா திஸ் இஸ் நாட் மை பிளேஸ். பாவத்தில் அவன் ஒருத்தன் பாருங்க, பண்டித் என்று தவிடுகளால கூட தன் பசிய ஆட்ட ஆசையா அதையும் ஒருவருக்கு சிலவருக்கு வரணும் பட்டினி. சிலருக்கு அனுப்புவார் தேவன் பஞ்சத்தை. கொஞ்சமாவது உணரத்தக்கதா புத்தி தெளி அனுப்பார் தேவன் பஞ்சத்தை அனுப்புவார். ஏன்னா உங்க புத்தியை தெளிய வைக்கிறது. அவனுக்கு புத்தி தெளி தெளிந்த போதுதான் என் தகப்படத்திலே இதை விட எத்தனையோ வேலைக்காரருக்கு நல்ல சாப்பாடு இருக்கு. அவனுக்கு புத்தி தெளிஞ்சு அப்படின்னா அவன புத்தி மயங்கி போயாரு. இடைக்கு பலருக்கு புத்தி மயங்கி போயிருக்கு. அதான் பாவத்துல என்ன ஸ்விம் பண்றாங்க, நீந்திக்கிட்டு இருக்கான். வெளியில வந்து திஸ் இஸ் நல்ல ரைட் பிளேஸ் இருக்கிற கம்ஃபர்டபுளா இருக்கு. பாவம் பாரு, உலகம் நல்லா இருக்கு, ஆனா முடிவு பயங்கரமாக இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் சொன்னா பாவத்துல கிடைக்க கூடாது. ஐயா, ஏதாவது ஒரு பாவத்தை சேர்ந்தா எழுந்துரு, அதை விட்டு வெளியில அதுக்கு கிடவாது, அதை சுவாசியாது, அதுக்கு கிடம். தட் இஸ் நாட் யுவர் ரைட் பிளேஸ். அது அல்ல நீ இருக்க வேண்டிய இடம். உன்னுடைய இடம் அல்ல. அவர் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அவர்கள் பாவத்தை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பாவத்தை விட்டு ஓடுறவர்களாக இருக்கணும். இதற்காக ஆண்டவர் நாம மன்றாடணும். ஏதாவது ஒரு பாவம் அடிக்கடி உன்னை மேற்கொள்ளுதுன்னு சொன்னா அந்த காரியத்துக்கு ஆண்டவர் ஊக்கமாக ஜெபம் பண்ணி மன்றாட, ஆண்டவரே இந்த பாவத்தினால நான் மிக கஷ்டப்படுறேன், இது எனக்கு தவறு தெரியுது, என்னால விட முடியல, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாருங்க, கோ அண்ட் ப்ரே, முடிஞ்சா போய் உபவாசம் பண்ணி கிட, கதவை போட்டுட்டு வராத படியில கிட, ஜெபம் பண்ணான் ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும். என்ன மெய்யாகவே குமாரன் விடுதலாக்குனா நீங்கள் விடுதலாவுங்கன்னு இயேசு நமக்கு வாக்கு பண்ணிருக்காரு. உன்னை எந்த பாவத்திலும் இருந்து விடுதலாக்க வல்லவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எதுவரைக்கும் இந்த பாவத்தில் நாம இருக்க போறோம், எதுவரைக்கும் இப்படி பாவத்தை செஞ்சுட்டே இருக்க போறோம், இப்படி பாவங்களை அவ்வப்போது செஞ்சு கொண்டோம் ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை என்று எவ்வளவு காலத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்க போறோம். பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. நல்லா கவனிங்க, உண்ட தேவனுடைய பிள்ளைகள் அல்லது பிசாசின், நான் இந்த வசனம் பாருங்க, பாவம் செய்கிறவர்கள் பிசாசின் பிள்ளை, தூய்மையாக வாழ்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் பாவத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை, அதுபோல பிசாசுக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருந்தனால தேவன் நம்மளே பாராட்டின அன்பு எவ்வளவு பரிதண்டுப்பார். மறந்துடாத, நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன், யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட், டோன்ட் ஃபோர்கெட் இட், கீப் இட் யுவர் மைண்ட் டீப்லி. மறவாதே, நீ தேவனுடைய பிள்ளை, நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன், உலகத்தின் பிள்ளை அல்ல, உன்னதமான தேவனுக்கு பிள்ளையாக இருக்கும்படி தேவன் உன்னையும் என்னையும் இந்த உலகத்திலே தெரிந்தெடுத்திருக்கிறாரே, இதற்கு நாம் பாத்திராக இருந்தோம். தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து என்றென்றைக்கும் பரமபிதாவை தரிசிக்க போறோம், ஆண்டவர் இயேசுவை காணப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆகவே நான் இன்றைக்கு சொன்ன காரியங்களை சிந்திங்க, சீதிக்கு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரைவிலக்கணத்தை நாம் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் பார்த்திருக்கோம். இப்படி நாம் வாழ்ந்தா தான் நான் தேவனுடைய பிள்ளைக்கு இருப்பேன் ஒழிய மட்டும்படி நாம் தேவனுக்கு பிள்ளைக்கு இருக்க முடியாது, தேவனை நாம் நெருங்க முடியாது, தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் அவருக்கு பிள்ளாக இருப்போம். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறார், ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறார். நான் அடிக்கடி ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்றது, சின்ன ஆண்டவரே நான் உங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துறேன், நீ எங்க இருக்கிறோ அங்க நான் இருக்கணும், நீ எதை விரும்ப நான் வருமன், நீ வருக்கத நான் வருக்கணும், நீ காட்டுறப்பாதான் என் பாது, ஒரே ஒரு பால், அது சீக்கிரமாய் கடந்து போகுது. இயேசுவுக்கு நான் இந்த புக் எழுதி, அவரை பாடாத நாக்கள் எதற்கு, அவரை புகழாத உதடுகள் எதற்கு, அவருக்கு கொடுக்காத இதயங்கள் எதற்கு, அவருக்கென்று உழைக்காத கரங்கள் எதற்கு, அவருக்கென்று நடக்காத கால்கள் எதற்கு, அவருக்கென்று அர்ப்பணிக்காத வாழ்க்கை எதற்கு, அவருக்கென்று கொடுக்காத செல்வம் எதற்கு, அப்படிலாம் இந்த ஒரு நாள் இருந்து ரைட் பண்ணி வச்சிருக்கேன் புக்கில். Because he loves me, he loves you. தன் உயிரையும் கொடுத்து அன்பை பெருக்கிய நாடு உயிரை காக்க வந்த இன்பம் பெருக்கே இறை பராபரமே தன்னை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்து என்ன பலன் என்ற அவர் பக்தர். இவ்வளவாய் அவரில் அன்பு கூந்த நான் மாத்திரம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறது உனக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியம். மறந்துடாதே, நீ தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாதே. Shall we all stand up, please? எல்லாரும் எழுந்திருங்க.